வணக்கம் நேயர்களே, கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் தமிழம்பன்.
வணக்கம் கலைமகள். வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் உள்ளடக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா?
சீனாவில் தேயிலை மிகவும் பிரபலமாக இருப்பதை விபரமாக அறிந்து கொள்ள விரும்பிய கங்கை எம் பி நந்தகுமார் வழங்கிய கேள்விக்கு பதிலளிப்போம். சீனாவின் யுன்னன் மாநிலம் தேனீலின் பிரபலமாக இருக்கின்றதா என்பதை அவரா மின்னஞ்சலியில் கேட்டார். சரி தமிழம்பன், இனி சீனாவின் தேயிலை வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிமுகப்படுத்தி கூறலாமே?
நிச்சயமாக. சீனாவின் தேயிலை பண்பாட்டை விவரமாக அறிந்து கொள்வதை நானும் விரும்புகின்றேன். கலைமகள், சீனாவில் தேயிலை எப்போது பயிரிடப்பட துவங்கியது, சீனர்கள் எப்போது தேநீர் குடிக்க தொடங்கினர் என்பவற்றை அறிய விரும்புகின்றேன்.
சரி, சீனா தேயிலை பண்பாட்டின் வரலாற்றை பற்றி அறிமுகப்படுத்தி கூறுகின்றேன். சீனா உரஹரவில் மிக முன்னதாக தேயிலை கண்டறிந்து தேயிலை பயிரிட்ட நாடாகும். பண்டேகார புத்தக பதிவு கரீர் சுமார 5000 ஆண்டுகளுக்கு முன் தேயிலை சீனாவில் பயிரிடப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன.
அப்படியா? அப்படியானால் சீனாவின் தேயிலை பண்பாட்டின் வரலாறு மிக நீளமானது என்று சொல்லுங்கள். தாங் வம்ச காலத்தில் சீன தேயிலை பண்பாடு உருவாகியது என்று அறிந்து கொண்டேன். குறிப்பாக லூ யு என்பவர் கிபி 780 ஆண்டில் தேயிலை பற்றிய சிறப்பு நூல் ஒன்றை எழுதியுள்ளார் அல்லவா?
ஆமாம், லூ யு எழுதிய இந்த தேயிலை நூல் தாங் வம்ச காலத்தில் தேயிலை பண்பாடு உருவாகியதற்கு சான்றாகும். அதில் தேநீரை குறிக்கும் கலை, சீனாவின் தேயிலை எழுச்சி ஆகியவை விளக்கி கூறப்படுகின்றன. தாங் வம்ச காலத்தில் புத்த மரம் சீனாவில் பெருமளவில் பரவலாகின்றது. தேயிலை பண்பாட்டின் வளர்ச்சி அரணுடன் தொடர்புடையது. கோயில்களின் தோட்டத்தில் தேயிலை பயிர்கள் நிறைந்திருந்தன. தேநீர கோயில்களில் வரவேற்கப்பட்டது.
பிறகு சூங் வம்ச காலத்தில் தேயிலை பண்பாடு மேலும் வளர்ச்சி அடைந்தது. அலுவலர்களும் பௌத்த மத நம்பிக்கையாளர்களும் தேநீர் ரசிப்போர் நிறுவனத்தை நிறுவினர். குறிப்பாக சூங் வம்ச அரசர் சாவ் குவாங் ஈனுக்கு தேநீர் மிகவும் பிடிக்கும். அவர் அடிக்கடி தேயிலையை அன்பளிப்பாக வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு வழங்கினார். கலைமகள், சீன தேயிலை எப்போது ஏற்றுமதியாக தொடங்கியது?
சிங் வம்ச காலத்தில் சீனாவின் தேயிலை ஏற்றுமதி ஒரு வகை தொழிலாக மாறியது. பொதுமக்களின் வாழ்வில் கூட தேயிலை இன்றியமையாததாக விளங்கியது. குடியேற்றம், விருந்து, திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் தேநீர முக்கிய இடம் பெற்றிருந்தது. அதேவேளை தேயிலை பற்றிய கவிதை, புத்தகம் முதலியவை மென்மேறும் அதிகமாகின.
சரி, சீனா தேசிய இனங்கள் அதிகமாக கொண்ட நாடு. வேறுபட்ட தேசிய இனங்கள் வேறுபட்ட தேயிலை பண்பாடுகளை கொள்கின்றனவா?
நல்ல கேள்வி தமிழம்பன். சீனாவின் பல்வேறு தேசிய இனத்தவர்கள் தனிச்சிறப்பான பழக்க வழக்கங்களை கொள்கின்றனர். இதனால் தத்தமது தேசிய இன தனிச்சிறப்பியல்புகள் வாய்ந்த தேயிலை உபசரிப்புகள், தேயிலை கலை, தேயிலை வழக்கங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டன. திபெத் இனம், தூ இனம், வா இனம், ஹசாக் இனம், பை இனம் உள்ளிட்ட தேசிய இனங்களின் தேயிலை பண்பாட்டில் சிறப்பான தேசிய இன பாணிகளை காணலாம்.
பண்டைய சீனாவின் பாரம்பரிய தேயிலை பண்பாட்டை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நாடுகள் சொந்த நாட்டின் வரலாற்றையும் பண்பாட்டையும் இணைத்து தத்தமது தனி சிறப்புடைய தேயிலை பண்பாடுகளை உருவாக்கின. பிரிட்டனில் தேநீர் குடிப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. சீனாவிலிருந்து கற்றுக்கொண்டுள்ள ஜப்பானின் தேயிலை கலை படிப்படியாக ஜப்பானிய தேசிய இன பாணியுடன் சிறப்பான பண்பாடாக மாறியுள்ளது. தென்கொரிய மக்களின் கருத்தில் தேயிலை பண்பாடு கொரிய தேசிய இன பண்பாட்டின் ஆதாரமாக இருக்கிறது.
ஆமாம், சீனாவின் பாரம்பரிய பண்பாட்டில் தேயிலை பண்பாடு முக்கிய பகுதியாகும். எதிர்காலத்தில் தேயிலை பண்பாட்டை பயன்படுத்தி தேயிலை தொழிலின் வளர்ச்சியை விரைவுபடுத்த சீனா பாடுபடுகின்றது.
நவசீனா நிறுவப்பட்ட பிறகு சீனாவின் தேயிலை உற்பத்தி அளவு 1949 ஆண்டின் 7500 டன்னிலிருந்து 2011 ஆண்டு 1,150,000 டன்னாக அதிகரித்துள்ளது. தேயிலை பண்பாட்டு வளர்ச்சியுடன் பல்வேறு இடங்களில் மேலதிக தேயிலை பண்பாட்டு நிறுவனங்கள் நிறுவப்பட்டன. 1993 ஆண்டு சீன பன்னாட்டு தேயிலை பண்பாட்டு ஆய்வகம் ஹூச்சோவ் நகரில் நிறுவப்பட்டது. 1991 ஆண்டு சீனாவின் தேயிலை அருங்காட்சியகம் ஹாங்ஜோவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. 1998 ஆண்டு சீன பன்னாட்டு அமைதி தேயிலை பண்பாட்டு பரிமாற்ற அரங்கம் நிறுவப்பட்டது. ஃபூஜியான், யுன்னான், செஜியாங், ஹேனான் முதலிய மாநிலங்களில் தேயிலை விழாக்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. தேயிலை ஒரு வகை தளமாக மேடையாக மாறி பொருளாதார மற்றும் வர்த்தக வளர்ச்சியை முன்னேற்றி வருகிறது.
சீனாவின் தேயிலை பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டீர்கள்.
நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கேவியும் பதிலும் நிகழ்ச்சி.
அடுத்து கங்கை எம் பி நந்தாகுமார் வழங்கிய கேள்விக்கு பதிலளிக்க சீனாவின் யுன்னான் மாநிலத்தின் தேயிலை பண்பாட்டை கூறுகின்றோம்.
சீனாவின் தேயிலை பண்பாட்டில் யுன்னான் முக்கிய தகுநிலை பெற்றிருக்கிறது. இங்கு 28 தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்கின்றனர். தேசிய இன தனி சிறப்பு இயல்புகளை கொண்ட தேயிலை உபசரிப்பு, தேயிலை கலை, தேயிலை தயாரிப்பு வழக்கம், தேநீர் குடிப்பது ஆகியவை சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன. கலைமகள், யுன்னான் மாநிலத்தில் ஒரு புகழ்பெற்ற தேயிலை வர்த்தக பாதை உள்ளதல்லவா, அது பற்றி விவரமாக சொல்ல முடியுமா?
சொல்லலாம். நீங்கள் சொல்வாரு தேயிலை மற்றும் குடிலையின் பந்தக்கார பாறை ஆகும். பந்தக்காரத்தில் யுன்னானின் மறை பிரதேசங்களில் தேயிலை வணிகர்கள் குரிலை கரை பயன்படுத்தி தேயிலையே ஏற்றி சென்று வணிகம் செய்தனர். ஒவ்வொராண்டின் வசந்த காரத்திலும் அவர்கள் குரிலை அணியுடன் திபெத்தின் ஊரோர தனிச்சிறப்பான பொருட்களை கொண்டு யுன்னானுக்கு வந்து தேயிலைகளுக்கு மாற்றாக பொருட்களை வாங்கிய பிறகு திபெத்துக்கு திரும்பினார். மிங் மற்றும் சிங் வம்சக்காரத்தில் யுன்னானின் புஆர் வட்டத்தை மையமாக கொண்டு 5 முக்கிய தேயிலை வர்த்தக பாறைகள் உருவாக்கப்பட்டன. இந்த பாறை மூலம் சீனா தேயிலை சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் முதலிய நாடுகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது.
சீனாவில் தேயிலை தொடர்பான பழக்க வழக்கங்கள் மிக அதிகம். இது பற்றி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி கூறுங்களேன்.
சரி, சீனாவின் பாரம்பரிய தேயிலை பண்பாடு சீனர்களின் அன்றாட வாழ்வுடன் நெருங்கியது. நம்பார சந்திப்பு மற்றும் உரையாடுதலில் தேயிலை இன்றியமையாதது. தேயிலை மூலம் திருமணம் உறுதிப்படுத்துவது சீனாவின் பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்றாகும். சீனர்களின் உணவு வருவாழ்களிலும் பாரம்பரிய மருந்துகளிலும் தேயிலை அரிக்கறி சேர்க்கப்படுகின்றன.
மேலும் சீனாவின் பண்டை காலத்தில் கவிஞர்கள் பலர் தேயிலையை உள்ளடக்கமாக கொண்டு சுவையான கவிதைகளை எழுதினர். அது மட்டுமல்ல, தேயிலை பற்றிய ஓவியங்கள், நடனங்கள், பாடல்கள் முதலியவை அதிகமாக இயற்றப்பட்டன. கலைமகள், சீனாவில் தேயிலையால் புகழ்பெற்ற இடங்கள் மிக அதிகம். அவற்றில் தேயிலை தொழில் வளர்ச்சி எப்படி?
இப்போது தேயிலை ஊர்கள் பல சிறப்பான சுற்றுலா பயணத்தை திரண்டுள்ளன. புகழ்பெற்ற மறையல் பயணம், புகழ்பெற்ற கோயில் பார்வை, புகழ்பெற்ற தேநீர் குறித்து ரசிப்பது ஆகியவற்றை இணைக்கும் சிறந்த சுற்றுலா பயணம் வரவேற்கப்படுகின்றது.
சரி கலைமகள், இன்றைய நிகழ்ச்சி மூலம் சீனாவின் தேயிலை பண்பாட்டை மேலும் விவரமாக அறிந்து கொண்டுள்ளேன். நேயர்களே, உங்களுக்காக அடுத்த வாரம் தமிழ் ஒலிபரப்பு தொடங்கிய 49வது ஆண்டு நிறைவுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள்
நேயர்கள். இத்தோடு இன்றைய கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. சீனா, சீனா வானொலி, தமிழ் பிரிவு முதலியவை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் மின்னஞ்சல், கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் எங்களுக்கு தெரிவியுங்கள்.
அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம்.